நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடல் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைந்திருக்கின்றது. மீண்டும் இந்த சத்சங்கத்தில் இருவர் இன்று காலையில்தான் தங்களுடைய கேள்விகளை அனுப்பியிருந்தார்கள். ஒருவர் தன்னுடைய கேள்வியில் மூன்று பாகங்களாக, மூன்று சின்ன சின்ன கேள்விகளாக போட்டிருந்தார். மற்றவர் ஒரு கேள்வியாக போட்டிருந்தார். இவற்றிற்கு விடை காண்போம். முதலாவதாக அந்த மூன்று பாகங்களாக கேள்வி கேட்டவருடைய கேள்வியை பார்ப்போம். அவருடைய முதலாவது கேள்வி என்னவென்றால், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் எங்களுக்கு இந்த உடல் கிடைப்பது எங்களுடைய வினையை அனுபவிப்பதற்கு, அதன் மூலம் நாங்கள் அறிவுத்திறன் பெற்று இறுதியாக பதிஞானம் அடைவதற்கு இறைவனுடைய செயல்முறைப்படி இந்த உடல் கொடுக்கப்படுகின்றது என்று பார்த்தோம். அதாவது பிராப்த வினை என்ற சொல்லிய வினையை அனுபவிப்பதற்கு. என்னுடைய கேள்வி என்னவென்றால் என்று கேட்கின்றார், அப்படி இருக்கும்போது இந்த உடலில் இங்கு வந்து எங்களுக்கு அருளாளர்களும் இறை தூதர்களாக வருபவர்களும் உடலில் இருந்து கொண்டு எங்களுக்கு இந்த சேவையை செய்கின்றார்கள் காலத்துக்கு காலம். அப்போது அவர்கள் இந்த உடலில் இருக்கும் போது ஆகாமிய வினையை செய்யலாம் தானே, அப்படி செய்தால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு வரத் தொடங்கிவிடுமே, இதை பற்றி சிறிய விளக்கம் சொல்லுவீர்களா? உடலை வைத்து கேட்கின்றேன். ஏனென்றால் இந்த உடல் கொடுப்பது வினையை அனுபவிப்பதற்கு என்பது இந்த அன்பருடைய கேள்வி, முதலாவது பாகம். அதற்கு பதில், நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பார்த்திருக்கின்றோம், எங்களுடைய உடல்தான் அதே போல் இறை நிலையில் கடந்த நிலையில் வந்து எங்களுக்கு இவற்றை செய்யும் இறை தூதர்களாக இருக்கலாம் அல்லது அருளாளர்களாக இருக்கலாம், அவர்களும் மனித உடலில்தான் இருந்து இதை செய்கின்றார்கள். ஆனால் என்ன வித்தியாசம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றதென்றால், பேராசிரியர் சொன்ன முறைப்படி எங்களுடைய உடல் கரு உடல், அவர்கள் வந்த உடல் திரு அருளால் கிடைத்த உடல், அதுதான் பெரிய வித்தியாசம். திருவருளால் கிடைத்த உடல் என்றால் என்ன? அந்த ஆன்மாக்கள் மெய்யுணர்ந்த ஆன்மாக்களாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. மெய்யுணர்ந்தவர்கள் என்றால் என்ன? விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆகவே அந்த உடலில் அவர்கள் வந்து இந்த சேவை ஆற்றுவதால் அவர்களுக்கு ஆகாமிய வினை கிடைப்பது இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதுவும் மூன்று நான்கு நிலைகளில், ரெண்டு மூன்று நிலைகளில் அவர்கள் வருவார்கள். நேரடியாக இறைவனாக வருவார்கள், இறை தூதர்களாக, அல்லது மகா அவதார் ஆக வருவார்கள். மூன்றாவது நிலை அருளாளர்களாக வருவார்கள். ஆகவே இந்த மூன்று நிலையிலும் படியிறங்கி வருபவர்கள் இறைவனுடைய கட்டளைப்படி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்தான் இவற்றை எல்லாம் இயக்குகின்றார். அவர்கள் இப்படியான சிக்கல்களுக்குள் அகப்பட மாட்டார்கள், வினை செய்யும் சிக்கல்களுக்குள். ஆனால் சில அருளாளர்கள் அப்படியான சிக்கல்களுக்குள் அகப்படுவதாகவும், அதனால் அவர்களுக்கு மீள்புறவி கிடைப்பதாகவும் கதைகள் உண்டு, வரலாறுகள் உண்டு. கதைகள் அல்ல, வரலாறுகள் உண்டு. அதற்குரிய காரணம், இறைவன் மக்களுக்கு அவர்கள் எந்த வழியில் தவறுகிறார்களோ அப்படி தவறினால் மீண்டும் புறவிக்குள் வந்துதான் செல்ல வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக உபமானமாக அவர்களுடைய வாழ்க்கையை இறைவன் அமைக்கின்றார் என்பது இந்த அன்பருடைய இந்த கேள்விக்குரிய பதில். ஆகவே பிராப்த வினைக்காகத்தான் உடலில் இருந்துதான் பிராப்த வினையை செய்து முடிக்க வேண்டும். அதில் இருக்கும் போது ஆகாமிய வினைகள் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் அதிலிருந்தும் அந்த ஆகாமிய வினையை குறைத்து 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 எங்களுடைய பிறப்புக்களை இல்லாது பண்ண வேண்டும் என்பது சைவ சித்தாந்த கருத்து. அது அவருடைய முதலாவது பாகத்துக்குரிய கேள்வி. இரண்டாவதாக கேட்டிருக்கின்றார் அவர், மனதால் நான் வீட்டில் மனதால் பாபாஜியை பூசிக்கின்றேன், மனதால் சிவனை பூசிக்கின்றேன் என்றால் வணங்குகின்றேன், இந்த வழி மூலம் நான் அவர்களை உணரலாமா, அல்லது பரம்பொருளின் பதிஞானத்தை அடையலாமா, அல்லது பாபாஜியுடன் சரணாகதியை முழுமையாக அடைஞ்சு விடலாமா என்பது அவருடைய கேள்வி. அதாவது மனம் செயல் மனத்தின் மூலம் இதை அடையலாமா என்பது அவருடைய கேள்வி. அருமையான கேள்வி. மனதினால் அடைய முடியாது என்பது பதில். இது நான் சொல்லவில்லை, சைவ சித்தாந்தமும் அருளாளர்களும் சொல்கின்றார்கள். அதனால்தான் நாங்கள் செய்யும் விடயங்களை இரண்டாக வகுக்கின்றார்கள், ஒன்று மனதினால், மற்றது உயிரினால். நீங்கள் மனதினால் செய்யும் விடயங்கள் கூடுதலாக உலகியல சம்பந்தமான விடயங்களாகத்தான் அமையுமே தவிர, இறை சம்பந்தமான விடயங்களுக்கு முற்றும் இறையை உணர்வதற்குரிய விடயங்களாக அமையாது. அதற்காக மனதினால் இறைவனை நினைக்க கூடாதென்று இல்லை, அதை ஒரு நீங்கள் படிமுறையாக எடுக்க வேண்டுமே தவிர, அதனால் முழுமையான ஞானத்தை பெற்றுவிடலாம் என்று மாத்திரம் நீங்கள் ஓ நாங்களோ தப்பு கணக்கு போடக்கூடாது. ஆனால் அந்த படிநிலை எங்களுக்கு தேவை. ஏனென்றால் எங்களுடைய உடலில் மனம்தான் பலவற்றை செய்கின்றது, அகக்கருவியாக இருந்து, அந்த கரணங்களாக இருந்து. ஆகவே அந்த வழி நிற்க வேண்டும், அந்த வழியில் நாங்கள் வெல்ல வேண்டும். ஆனால் அந்த மனதினால் நீங்கள் இவற்றை செய்யும் போது கிடைக்கும் உணர்வு முற்றிலுமாக உயிரினால் நீங்கள் செய்யும் விடயங்களில் கிடைக்கும் உணர்வுக்கு முற்றிலுமாக மாறுபட்டது. அதை என்னென்று உணரலாம் என்றால் உங்களுடைய பயிற்சி மூலம்தான் உணரலாம். ஆனால் மனதில் இருந்துதான் தொடங்க வேண்டும். ஆனால் மனதில் இருந்தே இவற்றை எடுத்துவிட்டு நான் இறைவனை உணர்கின்றேன், இறைவன் எனக்கு பல விடயங்களை செய்கின்றார்கள் என்று, அதுதான் முழுமையாக இடத்தை நான் அடைந்து விட்டேன் என்று அதனால் நினைக்கக்கூடாது. அதை ஒரு படிமுறையாக எடுங்கள் சாதகர்களே, அது முழுமையான அனுபவம் அல்ல. ஆனால் அந்த படிமுறைகளிலிருந்து அந்த அனுபவத்தை நோக்கி நீங்கள் போவீர்கள். முழுமையான அனுபவம் எப்போது வருமென்றால், சாதகர்கள் எல்லோருக்கும் எனக்கும் சேர்த்துத்தான், நாங்கள் சிறிது சிறிதாக இந்த அறிவு திறன்கள் மூலமாகவும் இப்படியான பக்தி மூலமாகவும் இறைவனை உணரத் துவங்கிக் கொண்டு செல்வோமாக இருந்தால் மனதினாலும் அறிவினாலும் ஒரு நிலையில் பற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டும். அதன் மூலம் நாங்கள் அதற்கு அடுத்த நிலையாகிய இறைவனின் திருவடியை அடைய வேண்டும். அதைத்தான் கிரியா யோகம் எங்களுக்கு தருகின்றது. ஐந்துடலுக்குரிய பயிற்சிகளாக யோக சாதகர்களுக்கு. ஆகவே நாங்கள் அந்த வழி நின்றுதான் இறுதியான பதிஞானத்தை எட்டி பிடிக்க வேண்டுமே தவிர மனதினால் பூசித்து கொண்டு பிடித்து விட முடியாது என்பது இந்த அன்பருக்குரிய பதில். மூன்றாவது கேள்வியும் அது சம்பந்தமாகத்தான் அந்த பகுதியையும் போட்டிருக்கின்றார். இந்த பதிஞானத்தை நாங்கள் பெறலாம் என்று சைவ சித்தாந்த வகுப்புகளில் இப்போது வந்து நீங்கள் சொல்வதையும் கேட்கின்றோம். அதை மீண்டும் கேட்கின்றோம். அதில் ஆர்வமாக படிக்கின்றோம். இதை நாங்கள் படித்து முழுமையாக இதில் முற்று பெறுவோமாக இருந்தால் பதிஞானம் கிடைக்குமா என்பது அவருடைய மூன்றாவது கேள்வி. நிச்சயமாக இதுவும் ஒரு படிமுறையே தவிர முழுமையான பதிஞானம் உங்களுக்கு கிடைக்காது. அதை முதலே நினைத்து கொள்ளுங்கள். ஏன் இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளில் இருந்து இந்த அறிவுத்திறனை எடுக்கின்றோம் என்றால் எங்களுடைய அறிவுத்திறனை நாங்கள் வளர்க்க வேண்டும். ஏன் அறிவுத்திறனை வளர்க்க வேண்டும்? நாங்கள் அனாதியாகவே ஆணவத்துடன் கட்டுண்டு இருக்கின்றோம், இருளில் இருக்கின்றோம். அந்த இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் இறைவனின் செயல்முறையில் இப்படியான ஆகமங்களையும் வேதங்களையும் இறைவன் கொடுத்து இந்த உடலை கொடுக்கும் போது அவற்றை நாங்கள் படித்ததில் இருந்து இறைவனை அடைந்துவிட முடியாது. ஆதலால் தான் மூன்று சொற்களை அங்கு போடுகின்றார். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அதற்கு பிறகுதான் சொல்கின்றது சைவ சித்தாந்தம் நிட்டை கூடுதல். ஆகவே அது படிமுறை, மீண்டும் அது ஒரு படிமுறை. ஆனால் அது முழு ஞானத்தையும் உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தை கரைத்து குடித்ததில் கிடைக்கும் என்பது அல்ல. ஆனால் அந்த நூல் வழிதான் நாங்கள் போக வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பரம்பொருள் இந்த உடலை தனு கரண புவன போகங்களாக இருந்து இந்த பொருள் உலகத்தையும் அதை நுகரும் பொருட்களையும் நுகரப்படுவோனாகிய ஆன்மாவை ஆகிய எங்களையும் பக்குவப்படுத்துவதற்காக இவற்றையெல்லாம் படைத்து அதிலிருந்து அனுபவப்பட்டு அதில் ஒரு அனுபவம்தான் இந்த ஆகம நூல்கள் வேதங்களை நாங்கள் படிப்பது. அதன் மூலம் கிடைக்கும் அறிவு திறனால் எங்களுடைய ஆணவ மலை இருள் சிறிது சிறிதாக நீங்கி நாங்கள் அதில் பக்குவப்பட்டு பற்றற்ற நிலைக்கு போய் விருப்பு வெறுப்பற்றவர்களாக பதிஞானத்திற்கு போய் அவர் முன் நிற்கின்றோம். நிற்க வைக்கின்றார் அவர்தான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுக்கு. ஆகவே இந்த அன்பர் கேட்ட மூன்றாவது கேள்விக்கு அது பதிலாக அமைகின்றது. சைவ சித்தாந்தத்தையும் கிரியா யோகத்தையும் வைத்து இன்னொரு அன்பர் மற்ற அன்பரிடத்து அனுப்பின கேள்வி என்னவென்றால் தானத்தை பற்றி கேட்கின்றார். நான் தானம் கொடுக்கின்றேன், நீங்களும் உங்களுடைய சங்கம் சார்பில் செய்கின்றீர்கள். இது என்னுடைய எங்களுடைய கனடா சங்கத்தை சேர்ந்த ஒருவருடைய கேள்வி. நான் தானங்களை கொண்டு உங்களுடைய உணவு, அதாவது உணவு கொடுக்கும் உண்டியலில் போடுகின்றோம். நீங்கள் அதை வடலூர் வள்ளலார் அவர்களுடைய இடத்தில் இருக்கும் ஒரு அன்னசாலைக்கு அனுப்புகின்றீர்கள். ஆகவே நான் அதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால் இந்த தானத்தை நான் கொண்டு போட்டுவிட்டு போகின்றேன், நீங்கள் அனுப்புகிற செய்திகளும் எனக்கு கிடைக்கின்றது, சந்தோஷப்படுகின்றேன். ஆனால் நான் சரியாக 100% இந்த முறையில் நிற்கின்றேனா? இதனால் எனக்கு அதற்குரிய பலன் உண்டா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அவருக்குரிய பதில், மூன்று மருளாளர்கள் சைவ சித்தாந்தத்தில் கூட இவற்றிற்குரிய கருத்துக்கள் கொடுக்கப்படுகின்றது. தானம் எப்படி செய்ய வேண்டும் என்ற முறை, அதாவது முதலாவது முறை, இந்த தானத்தை செய்யும் போது ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் என்று கொடுக்கின்றது. அருளாளர்களும் கொடுக்கின்றார்கள், சைவ சித்தாந்தத்தும் கொடுக்கின்றது. ஈடுபாடு என்றால் என்ன? நீங்கள் அதை மனம் உவந்து செய்ய வேண்டும். ஏனோ தானோ என்று அந்த காசை கொண்டு வந்து அந்த உண்டியலில் தள்ளிவிட்டு நான் செய்து விட்டேன் என்று போய்க்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் அதில் பலன் இருக்கு உங்களுடைய காசை தள்ளினதில். ஆனால் 100% பலனும் இருக்கென்று எதிர்பார்க்க கூடாது. அது முதலாவது விதியாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்றது. ரெண்டாவது, நீங்கள் இதை செய்யும் போது எந்த விதமான மனக்கஷ்டங்களும் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் இப்போது 10 ரூபாய் உழைக்கின்றீர்கள், 15 ரூபாயை கொண்டு வந்து உண்டியலுக்குள் போடுகின்றீர்கள். உங்களுக்கு அது மனக்கஷ்டம் இல்லை. நீங்கள் உங்களுடைய கர்மாவை தீர்ப்பதற்காக அதை போட்டிருந்தாலும் நாளைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை மாறுகின்றது, பணம் இல்லாததால் என்று நொந்தாலே அந்த தானத்திற்கு வலுவில்லை என்பது அருளாளர்களுடைய கருத்து. ஆகவே உங்களுக்கு முடிந்த அளவு தான் அந்த தானத்தை கொடுக்க வேண்டும். இது நீங்கள் தானம் என்று கேட்டபடியால் நான் பணத்தையும் இதில் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டம். அருளாளர்கள் சொன்னதை உங்களுக்கு அப்படியே தருகின்றேன். மூன்றாவதாக, நீங்கள் இந்த தானத்தை ஏன் செய்கின்றீர்கள் என்று உங்களை கேட்டீர்களாக இருந்தால் உங்களை தூய்மைப்படுத்துவதற்கும் நீங்கள் மன நிறைவாக வாழ்வதற்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இது நீங்கள் கொடுப்பவர்கள் அன்று பசி இல்லாமல் சாப்பிடுவார்கள் என்ற நினைப்பே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் கொடுக்கின்றீர்கள். காரணம் அது. காரியம் என்ன? உங்களுடைய மன நிறைவும் உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாவதும் என்று அருளாளர்கள் சொல்கின்றார்கள். உங்களுடைய பயிற்சிக்குத்தான் இந்த தானம் நீங்கள் கொடுப்பது. ஆகவே அதனுடைய கருத்து என்ன? நீங்கள் ஒரு தானத்தை கொடுக்கும் போது அதை பெறுபவர்கள் யாரோ அவர்களை நீங்கள் நன்றியுடன் நோக்க வேண்டியது மாத்திரமல்ல, நன்றியும் கூற வேண்டும். ஆனால் பெரும்பாலும் உலகியலில் நாங்கள் மாறி நினைக்கின்றோம். நாங்கள் ஒரு தானத்தை கொடுத்து விட்டோம், உணவை கொடுத்து விட்டோம் 100 பேருக்கு என்றால் அவர்கள்தான் எங்களை, நீங்கள் பெரியவர்கள் ஐயா நன்றி, உங்களுடைய தானம் கிடைத்து எங்களுக்கு இன்று உணவு கிடைத்தது என்று அந்த நன்றியை எதிர்பார்க்க கூடாது. அந்த நன்றியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தமும் அருளாளர்களும் சொல்கின்றார்கள். ஆகவே அதை உலகியலில் பார்த்தால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் அதுதான் உண்மையான தானம். அப்படி செய்வோமாக இருந்தால்தான் இந்த விதிமுறைக்கு இணங்க அந்த தானத்தால் எங்களுக்கு எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுடைய மன நிறைவுக்கு எங்களுடைய சந்தோஷத்திற்கு வழிவகை உண்டே தவிர, ஏனோ தானோ எல்லோரும் போடுகின்றார்கள் நானும் போடுகின்றேன் என்று போட்டுக்கொண்டு போனால் அது முழுமையான தானமாக அமையாது என்று சைவ சித்தாந்தம் அருளாளர்கள் ஏன் சத்குரு கிரியா பாபாஜியின் தொண்டின் மூலம் அதை சொல்லுகின்றார். தொண்டும் தானமும் பெரிய வித்தியாசமானது அல்ல. தானம் கொடுப்பது என்றால் தொண்டு செய்வது அல்ல, தொண்டென்றால் அதற்கு மேலானது. தானம் என்பது தொண்டுக்குள் ஒரு ஒரு பகுதி. ஆகவே தானத்தை செய்துவிட்டு நான் தொண்டு செய்கின்றேன் என்று மாத்திரம் ஒருவரும் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் தொண்டென்பது முக்கரணங்களாலும் செய்ய வேண்டியது, தானமும் முக்கரணங்களாலும் தான் செய்ய வேண்டியது. தானத்தை நீங்கள் ஒரு படிமுறையாக எடுக்கலாம், தொண்டுதான் இறுதி என்று இந்த அன்பருக்குரிய அவருடைய கேள்விக்கு பதில் கொடுக்கின்றேன். ஆனால் இவற்றையெல்லாம் நீங்கள் படிமுறைகளாக செய்துதான் எங்களுடைய பாதைகளை நாங்கள் ஆன்மீக பாதையில் வெற்றி பெறுவதற்கு இவற்றை நாங்கள் படிமுறைகளாக செய்ய வேண்டும் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதிலை சொல்லி இன்று வந்த 2 அன்பர்களுடைய கேள்விகளுக்கு காலையில் இப்போது பாபாஜி பரம்பொருளின் அருளினால் இப்படியான பதில்களை இன்று கண்டோம். இப்போது எங்களுடைய இணைப்பில் இறைவனையாவும் கார்த்திகேயனையாவும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய மேலதிக கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்
ஓம் சிவாய நம ஓம்
ஓம் சிவாய நம ஓம்.
தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக இன்று கொஞ்சம் தாமதித்துத்தான் சட்டங்கத்தில் இணைய வேண்டி வந்தது. எதிர்பாரா விதமாக சூமை கிளிக் பண்ணுவது பார்த்தால அன்னின் ஷோட் கிடைக்கப்பட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணி வரைக்கிற தாமதமாகி விட்டது. இருந்தாலும் நான் உள்வாங்கிய தத்தகத்திலிருந்து நான் உள்வாங்கியதை என்னால் கூற குறைந்ததை கூறுகிறேன். அதாவது கிரியா யோகத்தில் கூறப்பட்ட ஐந்து உடலுக்குரிய பயிற்சியை செய்வதன் மூலம் அதற்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக அமையும் என்ற விளக்கத்துடன் நான் எழுந்திழந்தேன். அடுத்தது பரிஞானத்தை பற்றியது. அதுவும் படிவாக அது உள்வாங்கவில்லை. அடுத்ததாக அறிவுத்திறனை ஏன் வளர்க்க வேண்டும் என்பது பற்றிய விளக்கம் மூலம் அதற்குரிய கேள்விக்கு பதில் விளக்கப்பட்டது. அத்துடன் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதன் பின்பு உணர்தல் மூலம் அந்த பதில்கள் சிறப்பாக விளக்கப்பட்டது. இறுதியாக தானம் பற்றிய கேள்வி. தானம் பற்றிய கேள்வியும் தானத்தை செய்யும் போது முக்கியமாக சில விதிமுறைகளை கடைபிடித்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டது. அதில் முதலாவதாக ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும், மனம் வந்து செய்ய வேண்டும் என்றது விளக்கப்பட்டது. அத்துடன் தானம் செய்யும் போது எந்த விதமான மன கஷ்டம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற கருத்தும் கூறப்பட்டது. அத்துடன் தானங்கள் நாங்கள் விரும்பியவாக செய்யாது, எங்களுக்கு முடிந்த அளவுதான் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டது. அத்துடன் எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் நாம் தானத்தை செய்ய வேண்டும். எனவே இப்படியான கருத்துக்களை உள்வாங்கி செய்யும் போதுதான் தானத்தை செய்ய வேண்டும் என்ற பதில் அதற்குரிய கேள்வியாக அமைந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இன்னொன்றையும் அது முக்கியமான அடிப்படை சொல்லை உடையத்தை நான் நினைவு கூற மறந்துவிட்டேன். தானத்தை பற்றி சொல்லும் போது பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கள் என்பது அந்த சொல்லு, ஆதி சொல்லு. அதுவும் மிகவும் முக்கியமானது ஒன்று. எங்கே இந்த தானத்தை கொடுக்கின்றோம், அது சரியான முறையில் அந்த இடத்தை சென்றடைகின்றதா, அதனால் அந்த ஆன்மாக்கள் ஓ அது அவர்கள் அந்த விடயத்தை எடுக்கின்றார்களா, அதனால் எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம், எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தும் தன்மை நடக்கின்றதா என்று ஐயுறாத வண்ணம் செய்ய வேண்டும் என்றால் பாத்திரம் அறிந்து பிச்சை போட வேண்டும் என்ற கருத்தையும் நாங்கள் இங்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். இறைவனையே, அதை நான் தவற விட்டு விட்டேன். நீங்கள் சொல்லும் போது அதை சிந்தித்தேன். அதை விட நீங்கள் சொன்ன ஒரு செய்தியை இன்று நான் எனக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளுகின்றேன். மற்றவர்கள் எடுக்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் இன்று சொன்ன செய்தி உங்களுடைய கருத்தில் நான் நீங்கள் வந்தீர்கள், உங்களுடைய தொழில்நுட்ப காரணத்தால் வர சிந்திவிட்டது, அதற்குரிய காரணத்தையும் விளக்கினீர்கள். அதை பிழையாக அமுழ்த்தி விட்டேன், அமுக்கி விட்டேன், அதனால் அங்கு போய் எல்லாம் செய்து வர லேட்டாகிவிட்டதென்று. இதிலிருந்து நான் என்ன கற்கின்றேன் என்றால், அந்த நேரத்தில் தான் நீங்கள் போக வேண்டுமென்று வந்தால் இப்படியான நிலையை உணரத்தான் வேண்டும். அது ஒரு படிப்பினையாகத்தான் எனக்கு தென்படுகின்றது, நீங்கள் உங்களுக்கு இன்று கிடைத்த இறை செயல். ஆகவே நாங்கள் ஒரு சிறிய நேரத்திற்கு முன் கூட அந்த இணைப்பை சரியாக தயார் செய்து வந்தால் இப்படியான தவறுகள் நடக்காது என்பது என்னுடைய தாழ்ந்த கருத்து. அதை நீங்கள் ஏற்கலாம், மற்றவர்கள் ஏற்கலாம், ஆனால் நான் அதிலிருந்து அதை கற்றுக்கொள்ளுகின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக நன்றி ரவணையா. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
சிவாய
நமோ. ஓம் சிவாய நமோ.
சத்சங்கம் நல்ல ஒரு சைவத்தாந்த பதில் மாதிரியே கேள்வியாகவும் பதிலாகவும் அமைஞ்ச ஒரு சத்சங்கமாக சிறப்பாக அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு அருமையான ஒரு பதில பாபாஜி மூலியமா அதை தெளிவா கொடுத்திருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா, தெளிவான பதில். இந்த மாதிரிதான் கேள்வி இருக்கணும். பதில் வந்து பாபாஜி எப்படியாவது அதை வந்து திரட்டி நமக்கு விளங்குற மாதிரி அவர் கொடுப்பார். அதுதான் அவருடைய பணியே, அவருடைய கருணையே. அந்த வகையில இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு, மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு அழகான அற்புதமான பதில பாபாஜி வடிவமைச்சு அதை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவோம். அதே போல தொண்டை பத்தியும் சேவையை பத்தியும் நீங்க சொல்லக்குள்ள ரொம்ப அருமையான பதில். இந்த தொண்டுன்னா எது, நம்ம தானம் பண்றது எது, அது எந்த மனசோட செய்யணும், எந்த எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் உண்டு. அதை நம்ம விளங்கி செய்யக்குள்ள அதனுடைய திருத்தங்கள் நமக்கு பலன் அளிக்கும். போக 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 ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அது வழிவகுக்கும். அதுக்குத்தான் இந்த திருத்தங்கள், எந்த எந்த முறையில செஞ்சாலும் தர்மம் வந்து அது நம்மளை காக்கும். அதை வந்து புரிஞ்சி அது தெளிவா செய்யக்குள்ள நம்மளை ஒழுங்குபடுத்தும் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தை. அந்த வகையில அதுக்கு ஆழ்ந்த ஒரு கருத்துக்கள்லாம் நீங்க இந்த சத்தங்க மூலியமா சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப 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 சிறப்பு. அதெல்லாம் நான் கேட்கக்குள்ள ரொம்ப விகப்படுறேன், விகப்பு அடையிறேன். அது விகப்புக்குன்னு ஒண்ணும் இல்லை, அது பாபாஜி நடத்துறாருன்ற ஒரு உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த வகையில நல்ல சிறப்பான முறையில இந்த கேள்விக்கெல்லாம் பாபாஜி நமக்கு பதில கொடுத்து அருள் பாய்ச்சிட்டு வராரு. அதோட மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் சைவ சித்தாந்தத்துல தெளிவா நீங்க படிச்சுக்கிட்டு வரீங்கன்றதையும் எனக்கு நல்லா பாபாஜியுடைய கருணையால இந்த கிரியா யோகத்துக்கு வந்து ரெண்டு பலனை அனுபவிக்கிறீங்க. அதையும் பாபாஜி ரொம்ப உங்களை அன்போட நேசிக்கிறாருன்றதையும் நான் பரிபூர்ணமா. அதே சமயத்துல இப்ப இந்த கிரியா யோக சென்டர்ல இருந்து நடக்கக்கூடிய தொண்டு ரொம்ப சிறப்பாக பாபாஜி அதை நடத்திட்டு வராரு என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்களும் சிந்தனைகளை கட்டி பாருங்க. இப்ப நடக்கிற தொண்டு ஒவ்வொரு விஷயமும் பாபாஜி சரியான வழிகாட்டுதல் மூலியமா தான் நடக்குது. நம்மளுடைய அறிவுக்கோ நம்மளுடைய மனசுக்கோ அதை நடத்த முடியாது. நான் இதை வந்து எந்த பெருமைக்காகவோ யாரும் புகழ்ச்சிக்காகவோ நான் எதுவும் இதை சொல்லல. என் காதல படுற அளவு, என்னுடைய மன அறிவுக்கு எட்டின அளவு அவளால வகையில சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இன்னும் நடக்க பாபாஜிய இன்னும் மேங்கொண்டு மேங்கொண்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய,
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக உணர்வு பூர்வமாக உங்களுடைய கருத்தை கொடுத்திருக்கின்றீர்கள் கார்த்திகேயன் ஐயா. மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு அதற்கு மேலாக இறுதி சொல்லையும் சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். பாபாஜியின் தங்க விதியான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்று வாய்க்கு வாய், மனதுக்கு மனம், மூக்கரணங்களாலும் சொல்கின்றோம். ஆனால் அந்த செயலை பார்க்கும் போது இதுதான் இன்று வந்த கேள்விகளுக்குரிய பதில்தான் அந்த செயலே. ஆகவே அந்த தொண்டு மூலம், அந்த தானம் மூலம் உங்களுடைய அன்பை பெருக்குகின்றீர்கள். அன்பு மூலம்தான் அந்த தானம் தொண்டுகள் நடைபெறுகின்றது. அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பக்தி நிலை ஏற்படுகின்றது. அது உங்களை சரணாகதிக்கு பாபாஜியிடம் கூட்டி செல்கின்றது. யோக சாதகர்களுக்குரிய பதில். ஆகவே நாங்கள் அந்த வழி நிற்போம். செய்பவர்கள், இந்த கேள்வி கேட்டவர்கள் எல்லாம் ஐயுருவில் கேட்கவில்லை, அவர்களுடைய விளக்கத்துக்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டார் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். அவர் இன்னும் இதனால் மேலும் இன்னும் இதில் ஊக்கமாக தன்னுடைய செயலை செய்வார் என்பது எனக்கு ஒரு விதமான ஐயமும் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு கூட இந்த ஐயங்கள் இருந்தால், அல்லது அவர்கள் நினைத்து செய்யும் முறை மனதளவில் பிழையாக இருந்தால் கூட அதை சரி செய்து செய்யும் போது அவர்களுக்கு முழு பயனும் உண்டு என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.